நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் முனைவர் சேகர், முனைவர் கை புவனேஸ்வரி, முனைவர் நா வரதராசு ஆகியோர் நீலகிரி பழங்குடியின தானிய சேமிப்பு முறைகள் பற்றி உழவரின் வளரும் வேளாண்மைக்காக எழுதியதிலிருந்து. மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் நீலகிரியில் சுமார் 800,000 ஆதிவாசி மக்கள் வசித்து வருகின்றனர். தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், காட்டுநாயக்கர், பணியர் ஆகிய 6 வகையான பழங்குடியினர் இங்கு வசிக்கின்றனர். இவர்கள் விவசாயம் செய்வதுடன் காடுகளில் சேகரிக்கும் கிழங்கு, காய்கனிகள் ஆகியவற்றிலிருந்து உணவுப் பொருட்களை தயார் செய்தும் உண்டும் வாழ்ந்து வருகின்றனர். கேழ்வரகு, தினை, சாமை, நெல், பயிர் வகைகள் போன்றவை பழங்குடியின மக்களால் பயிரிடப்பட்டு வந்த பயிர் வகைகளாகும். அறுவடை செய்த தானியங்களை உணவுக்காகவும் விதைக்காகவும் சேமிக்கும் முறை இருந்தது. இவ்வாறு சேமிக்கும் போது எந்தவிதமான ரசாயன மருந்துகளும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக அங்கேயே கிடைக்கும் மூலிகைகள் அல்லது காற்று புகா வண்ணம் அமைக்கப்பட்ட கலன்கள் ஆகியவற்றையே பெரிதும் பயன்படுத்தினர். இவ்வகை குழிகள் முக்கியமாக கேழ்வரகை சேமிப்பதற்காக பயன்படுத்தியதாலேயே நிலத்தடி குழி அல்லது ராகி குழி என்றழைக்கப்பட்டது. இவை வீடுகளுக்கு உட்புறமோ அல்லது வெளிப்புறமோ அமைக்கப்படுகின்றன. தோட்டங்களில் அமைக்கப்படும் குழிகள் சரிவான பகுதிகளில் மழைநீர் தேங்கா வண்ணம் அமைக்கப்படுகிறது. இவற்றின் கொள்ளளவு 2 முதல் 3 டன்கள் வரையாகும். 5 முதல் 6 அடி ஆழமுள்ள இந்த குழிகளின் வாய்ப்பகுதி குறுகலாகவும் உட்புறம் அகன்றும் குடவை போன்று தோற்றமளிக்கும். புதியதாக தோண்டிய குழிகளின் உட்புறம் ராகி, சாமை பயிர்களின் காய்ந்த இலை, தண்டு ஆகியவற்றை போட்டு எரிக்கின்றனர். ஒரு இரவு முழுவதும் எரியும் தீயினால் உட்புற மண் சுவர் நன்கு சுடப்பட்டு கெட்டியாகி விடுகிறது. குழி நன்றாக ஆறிய பின் உட்புறமாக கல் கொண்டு தேய்த்து அல்லது மாட்டு சாணம் சேறு கலந்த கலவையை கொண்டு நன்கு மெழுகி விடுகின்றனர். பிறகு கேழ்வரகு உமியினை அடியில் பரப்பி அதன் மீது தானியங்களை கொட்டி சேகரிக்கின்றனர். குறுகலான வாய்ப்பகுதியின் பக்கவாட்டினை கருங்கற்களை கொண்டு மண் சரியாமல் பாதுகாப்பாக அமைத்து மேற்புற துளையினை கருங்கல் பலகையினால் மூடி களிமண் கொண்டு காற்று புகா வண்ணம் பூசப்படுகிறது. குழிக்குள் பெருங்காயம், வசம்பு பொடிகளை வைப்பதன் மூலம் தானியங்களை பூச்சி தாக்காமல் பாதுகாப்பாக வைக்க முடிகிறது. நன்கு மூடப்பட்ட ராகி குழிகளில் தானியங்களை சேமிக்கும் பொழுது காற்று பரிமாற்றம் நடைபெறுவது தடைபடுகிறது. எனவே உள்ளே இருக்கும் ஆக்சிஜன் அளவு தானியங்கள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் போது கரைந்து கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகிறது. இவ்வாறு குறைந்த ஆக்சிஜன், அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலமானது பூச்சிகள், பூஞ்சானங்கள் போன்றவை வளர தகுதியற்றதாகும். இவ்வாறு மூடிய குழிகளை 1 ஆண்டு அல்லது அடுத்த விதைக்கும் பருவம் வரும்போதுதான் திறக்கிறார்கள். இன்றைய நவீன யுகத்தில் பல வகை காற்று புகா சேமிப்பு கலன்கள் இவ்வகை நிலத்தடி சேமிப்பு முறைகளை அடிப்படையாக கொண்டதேயாகும். ஆனால் தற்சமயம் இத்தகைய ராகி குழிகள் அவ்வளவாக பயன்பாட்டில் இல்லை. தாளவாடி பகுதியில் சில இடங்களில் குழிகளை பொதுவான பயன்பாட்டிற்காக புனரமைக்கும் பணி சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொம்பை, தாசை எனப்படும் பல்வேறு கொள்ளளவு கொண்ட மூங்கில் குடைகள் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளதை அங்கே காண முடிந்தது. மூங்கில் குடைகளில் சேமிக்கும் முன்னர் வெளிப்புறமாக மாட்டுச்சாணம், களிமண் கொண்டு நன்கு மெழுகி விடுகின்றனர். இதனால் மூங்கிலால் பின்னப்பட்ட கூடைகளில் உள்ள சிறு துளைகள் காற்று புகா வண்ணம் நன்கு அடைக்கப்படுகிறது. பிறகு நன்கு காய வைக்கப்பட்ட தானியங்களை நிரப்பி வாய்ப்பகுதியின் மேற்புறம் மணல் பரப்பி அதன் மீது சாக்கு போட்டு மேற்பரப்பில் களிமண் கொண்டு நன்கு பூசி விடுகின்றனர். மேலும் வேம்பு இலை, எருக்கம் இலைகளையும் மேற்புறமாக பரப்பி சாக்கு கொண்டு காற்று புகா வண்ணம் மூடும் முறையும் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. சிறிய அளவில் உணவு அல்லது விதைக்காக சேமிக்கும் பொழுது மண் பானைகளை பயன்படுத்துகின்றனர். வாய்ப்பகுதியினை மண் தட்டு கொண்டு மூடுகின்றனர். தானியங்களை சேமிப்பதற்கு முன் பல வகையான மூலிகைகளை கலந்து வைக்கின்றனர். ஆனால் குழி மூங்கில் குடைகளில் தானியங்களோடு எவ்வித பொருளும் கலக்கப்படுவதில்லை. இனி பூச்சிகள் தாக்காமல் இருக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். நெல், கோதுமை, ராகி போன்றவற்றை காற்று புகா வண்ணம் சேமிப்பதே பிரதான முறையாக இருந்தது. பயறு வகைகளை சேமிக்கும் பொழுது மண், தாவர மூலிகை அல்லது எண்ணெய் என ஏதாவது ஒரு பாதுகாப்பு முறையை நீலகிரியில் வசிக்கும் ஆதிவாசி மக்கள் பின்பற்றியுள்ளார்கள். துவரை, பீன்ஸ் போன்ற பயறு வகைகளுடன் புற்றுமண் அல்லது வசம்பு, பூண்டு, ஆரஞ்சு இலை விழுது, காட்டு துளசி, சமையல் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளனர். மூங்கில் கூடைகளில் துவரையை சேமிக்கும் பொழுது சுண்ணாம்பு தூளை கூடையின் உட்புறம் பூசி விடுவதன் மூலம் பயறு வண்டுகளின் தாக்கம் குறைந்து விடுவதாக கூறப்படுகிறது. கூடையின் உட்புறம் தடவப்பட்ட சுண்ணாம்பு தூளின் உராய்வினால் பூச்சிகளின் உடம்பில் ஏற்படும் புண்களின் மூலம் ஈரப்பதம் உறிஞ்சப்பட்டு அவை இறப்பதற்கு ஏதுவான காரணமாகிறது. இதுபோலவே வசம்பு, பூண்டு, ஆரஞ்சு இலைகள் போன்றவற்றிற்கு பூச்சிகளை கொல்லும் திறன் உள்ளது நன்கு அறியப்பட்ட உண்மை. இவற்றின் வாசனை பூச்சிகளை விரட்டி அடிப்பதுடன் உண்பதை தடுக்கும் தன்மை கொண்டவை. இவ்வகையான தாவரப் பொருட்களில் இருந்து வரும் வாசனை பூச்சிகளால் விரும்பத்தக்கதாக உள்ளது. மேலும் தானியங்களை அவற்றின் வாசனை மூலமாகவே கண்டறிந்து உண்ணுவதும் முட்டையிடுவதும் பூச்சிகளின் தன்மையாகும். தானியங்கள் மீது பூசப்படும் பொருட்களினால் பூச்சிகள் தானியங்களின் வாசனையை அறிய முடிவதில்லை. மேலும் வாசனை பொருட்களை தானியங்களில் பயன்படுத்தும் போது வண்டுகள் இறந்து விடுகின்றன. இத்தகைய நன்மைகளையெல்லாம் நடைமுறை அறிவின் மூலம் உணர்ந்த பழங்குடியினர் காட்டிலே கிடைக்கும் வசம்பு போன்ற மூலிகைகளை பயன்படுத்துகின்றனர். பயறு வண்டுகளிலிருந்து பாதுகாக்க வசம்பு, பூண்டு, ஆரஞ்சு இலைகளை சம விகிதத்தில் எடுத்து அரைத்த விழுதை பயறு வகைகளுடன் கலக்கி வைக்கின்றனர். மேலும் சமையலுக்கு பயன்படும் தாவர எண்ணெய்களான விளக்கெண்ணெய், கடலை எண்ணெய் போன்றவற்றை கலந்து வைக்கும் பொழுது பயறுகளின் மேற்பகுதி வளவளப்பாகி வண்டுகள் முட்டையிடுவதற்கு உகந்ததாக இல்லாது போய்விடுகிறது. பழங்குடியினரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தானிய பாதுகாப்பு முறைகள் ஆய்வகத்தில் சோதித்து பார்க்கப்பட்டது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வசம்பு, பூண்டு, ஆரஞ்சு இலைகள், மண், தாவர எண்ணெய் ஆகியவை பயறு வண்டுகளில் சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவில் 1 கிலோ பயருக்கு சம அளவுள்ள வசம்பு, பூண்டு, ஆரஞ்சு இலை விழுது 1%, கடலை அல்லது விளக்கெண்ணெய் 10 மில்லி என்ற அளவில் நல்ல பலனை கொடுத்தது. வளர்ந்த வண்டுகள் 3 முதல் 5 நாட்களில் 80%-100% இறந்து விடுவதுடன் இடப்பட்ட முட்டைகளின் எண்ணிக்கையும் குறைந்து காணப்பட்டது. எனவே பழங்குடியினரால் நடைமுறை அறிவிலும் செய்முறை பழக்கத்தினாலும் கண்டறியப்பட்ட பாரம்பரிய முறைகளை உணவு தானிய பாதுகாப்பிற்கு பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. தற்சமயம் ஆதிவாசி மக்களின் இளைய தலைமுறையினர் தங்கள் மூதாதையர்கள் கையாண்டு வந்த பாரம்பரிய மிகுந்த சேமிப்பு உத்திகளை கைவிட்டுவிட்டு கலாச்சார மாற்றத்திற்கேற்ப நவீன பாதுகாப்பு உத்திகளையே பின்பற்றி வருகின்றனர். அவர்களது பாரம்பரிய பாதுகாப்பு சேமிப்பு முறைகளின் சிறப்புகள், அவற்றின் அறிவியல் சார்ந்த உண்மைகளை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு புரிய வைப்பதும் அதன் மூலம் அவர்களது பாரம்பரிய சேமிப்பு வழிமுறைகள் அழியாமல் பார்த்துக் கொள்வதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் பலதரப்பட்ட ரசாயன காப்பான்களினால் பல்வகையிலும் மாசுபடுத்தப்படும் உணவுப் பொருட்களை இயற்கையாக கிடைக்கும் பொருட்களின் மூலம் பாதுகாப்பதன் மூலம் மக்களுக்கு மாசுபடாத சிறந்த உணவுப் பொருட்கள் கிடைக்க வழிவகுக்கலாம். இந்த தகவல்களை உழவரின் வளரும் வேளாண்மைக்காக வழங்கியோர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் முனைவர் சே. சேகர், முனைவர் கை. புவனேஸ்வரி, முனைவர் நா. வரதராசு ஆகியோர்.